بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله، اما بعد. فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஓல்டு சினாயா அலைப்பகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற நியூ சினாயா இஸ்கான் ஏரியாவில் மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் எனக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தலையங்கம் பெற்றோர்களின் கவனத்திற்கு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற கூறினார்கள். அந்த அடிப்படையில் நாம் பெற்றுள்ள குழந்தைகளை, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, அவர்களை எப்படி வழிநடத்துவது என்பன போன்ற விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் எனக்கு முடிந்த அளவிற்கு உங்களோடு நான் சிறிது நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். இத பல மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏதோ கணவன் மனைவி கூடுகிறார்கள், பிள்ளை வருகிறது, அவ்வளவுதான். அல்லது சில பேர் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், ஏதோ பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் மீது இருக்கிறது, எனவே அவர்களை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று எப்படி வளர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அதை கவனிக்காமல் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் உண்மையிலேயே குடும்பத்திற்கு பெயர் கெட்டு போகிற அளவிற்கு, ஊர் பெயர் கெட்டு போகிற அளவிற்கு, தாய் தந்தையினுடைய பெயரை அவமானப்படுத்தக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் கூட ஏற்படலாம். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறதோ அதை நாம் முறையாக பின்பற்றாத ஒரு சூழ்நிலை தான். ஆரம்பமாக அன்பிற்குரியவர்களை, பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வினுடைய ஒரு அருக்குடை என்பதை பெற்றோர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், எத்தனையோ மனிதர்கள், செல்வந்தர்கள் பிள்ளை என்ற அந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லாமல் கஷ்டப்படுவதை பார்க்கலாம். எனவே தான் பெரியவர்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகளுடைய அருமை பிள்ளை இல்லாதவரிடம் போய் கேட்டு பாருங்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் இது மிகப்பெரிய ஒரு அருள் நியமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம், கோடி கணக்கில் வேண்டாலும் சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் பிள்ளை கிடைப்பது என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே தான் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சூரத்து ஷூரா என்ற 42வது அத்தியாயத்தில் 49-50வது வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹுக்கே சொந்தமானது, யஹ்லுக்கு மா யஷா, அவன் விரும்பியவாறு படைக்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாசா, யாருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்குகிறான், ஒயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், அதாவது ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன், யஹபு லிமன் யஷாஉ இனாசா, யாருக்கு அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு பெண் பிள்ளை எல்லாம் கொடுக்கிறான், ஒயஹபு லிமன் யஷாஉ ஸுகூர், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவருக்கு ஆண் பிள்ளை கொடுக்கிறான், அவ் யுஸவ்விஜுஹும் ஸுகூரானன் வஇனாசா, அல்லது ஆணையும் கொடுக்கிறான் பெண்ணையும் கலந்து இப்படிய ரெண்டு பிள்ளைகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான், வயஜ்அலுமன் யஷாஉ அகீமா, யாருக்கு அல்லாஹ் விரும்புறானோ பிள்ளை இல்லாமலும் ஆக்கிறான், இன்னஹு அலீமுன் கதீர், நிச்சயமாக அவனோ யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வசனங்களை பதிவு செய்கிறான். செஞ்சு பாருங்க, இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், வானம் பூமியை படைத்தவன் அல்லாஹ், இந்த வானங்களையும் பூமியையும் நிர்வாகம் செய்கிறவன் அல்லாஹ், எனவே தான் இன்றைக்கு வானம் பூமி எல்லாம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஆட்சி சர்வதிகாரம் இல்லை என்றால் எப்பொழுதே இந்த வானம் பூமி அழிந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட ரப்பு அவன் விரும்பியவாறு படைக்கிறான். எப்படி அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கின்றான் என்றால், சிலருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை கொடுக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் இரண்டு பிள்ளைகளையும் சேர்த்து கொடுக்கின்றான், சில பேருக்கு பிள்ளைகளே கொடுக்காமலும் அல்லாஹ் விட்டு விடுகிறான். அவன் ஆற்றல் உடையவன், அவன் நன்கு அறிபவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் இங்க என்ன வார்த்தையை உபயோகிக்கிறான் பாத்தீங்களா, யஹபு லிமன் யஷாஉ இனாசா, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ பெண் பிள்ளையை வழங்குகிறான் கொடுக்கிறான் என்றெல்லாம் சொல்லல, அன்பளிப்பு வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ், யஹபு அப்படின்னா ஹிபத் அப்படின்னா கிஃப்ட்னு இருக்கும், அல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறான், ஆண் பிள்ளை அன்பளிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறான் என்றால் அது அன்பளிப்பு, அன்பளிப்பு என்று நாம் கருதணும். அல்லாஹ்வுடைய கிஃப்ட், அல்லாஹ்வுடைய வரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், மிக பிரசித்தி பெற்ற ஒரு விரிவுரையாளர் தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரையாளர் செய்யும் போது சொல்கிறார்கள், ஆண் பிள்ளை எல்லாம் யார் கொடுக்கிறான் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, பெண் பிள்ளைகள் எல்லாம் யார் கொடுக்கிறான் என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, இரண்டு பேரையும் கொடுத்திருப்பவர்களுக்கு உதாரணம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒண்ணுமே கொடுக்காமல் விட்டு விடுகிறான் அல்லவா, அதற்கு ஒரு உதாரணம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு அல்ல பிள்ளை கொடுக்கல, இப்படியும் அல்லாஹ் என்ன செய்யறான் வைக்கிறான். அப்ப நம்ம முதல்ல ஆரம்பத்துல விளங்கணும், அல்லாஹ் நமக்கு பிள்ளை தந்திருக்கிறான்னு சொன்னா இது மிகப்பெரிய அருள். எத்தனையோ பேருக்கு, எத்தனையோ நபிமார்களுக்கு கூட பிள்ளைகளை கொடுக்காமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் அது மிகப்பெரிய அருள் என்பதை நம்ம என்ன செய்யணும், முதல்ல புரிந்து கொள்ளும். அடுத்ததாக இன்னஹு அலீமும் கதீர், முடிக்கும் போது எப்படி சொல்றான்னு சொன்னா, அவன் யாவற்றையும் அறிபவன், அவனுக்கு தெரியும், யாருக்கு என்ன பிள்ளைகளை கொடுக்கணும், ஆணா பெண்ணா, அல்லது ஆணு மட்டும்தானா அல்லது பெண்ணு மட்டும்தானா அப்படின்றது அல்லாஹ்வுக்கு தெரியும். மட்டுமல்ல கதீர், அவன் ஆற்றல் உடையவன், அவன் வந்து எப்படி வேணாலும் அதை கொடுப்பான், அவனுக்கு ஆற்றல் இருக்குது. அந்த பிறப்பும் கூட இப்னு கதீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பிறப்பும் கூட வித்தியாசமாக அல்ல என்ன செய்வான், சில பேரை பிறக்க வைப்பான். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆண் பெண் மூலமாக பிறக்கவே இல்லை, அல்ல நேரடியா அல்ல என்ன செய்யா படைச்சான். ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்க எப்படி பிறந்தாங்க, ஆண் மூலமா அல்ல அவங்கள படைச்சான், பெண் மூலமா படைக்கல. அதே மாதிரி ஈசா அலி இஸ்லாம் ஆண் மூலமாக அவங்க வரல, ஆணே இணையில, பெண் மூலமாக அல்லாஹ் படைத்தான். ஏனைய அத்தனை படைப்புகளும் அல்லாஹ் ஆண் பெண் மூலமாகத்தான் படைத்திருக்கிறான். அல்லாஹ் வந்து ஆற்றல் உடையவன், அவன் பேராற்றல் உடையவன் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்வதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்திலே பிள்ளைகள் இல்லையே, பிள்ளைகள் நமக்கு கிடைக்காதா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டு துடித்துக் கொண்டு அதற்காக லட்சக்கணக்கில் செலவு செய்தாலும் சரி எங்களுக்கு பிள்ளை வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களை நாம் இப்ப கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதனால் அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதுதான் ரொம்ப முக்கியமான. அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். முதல்ல அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா பிள்ளைகளை பற்றி குர்ஆன்ல சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் சில பெண் பிள்ளைக்கு வந்து ஜீனத் அப்படின்னு பேர் ஜீனா ஜீனத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொருளாதாரமும் பிள்ளைகளும் இந்த உலகத்துக்கு ஒரு அலங்காரம். அப்ப அந்த அலங்கார வீட்டில் இருந்த பிள்ளைகள் இருந்து அது ஒரு அலங்கார பிரகாசம். பிள்ளைகளுடைய அந்த மலர் குரல்களை கேட்பது, பிள்ளைகளோடு மகிழ்ந்து விளையாடுவது, அது வீட்டிற்கு ஒரு அலங்காரம். வீடு ஒரு தோட்டம், அந்த தோட்டத்திற்குள்ளே மலர் முளைகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காட்சியா இருக்குமா இல்லையா? அதுபோன்றுதான் பிள்ளைகள் இந்த துன்யா வாழ்க்கையின் ஒரு அலங்காரம் அப்படின்றதெல்லாம் சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும் போது, சூரத்து தகாபுன் 64வது அத்தியாயம் 15வது வசனம், அதுல எல்லாம் எப்படி சொல்றாங்க பாருங்க, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை. ஃபித்னா என்று சொல்றான் அங்க, ஜீனான்னு சொன்னா இங்க அல்லாஹ் ஃபித்னா என்று சொல்றான். அப்படின்னா சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் ஒரு சோதனையாகவும் அமைந்து விடலாம். எப்படி சோதனை அமைந்து விடலாம்? சில அறிஞர்கள் அற்புதமான விளக்கம் சொல்றாங்க பாருங்க. சில நேரத்தில் பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளால் சோதிக்கப்படுவார்கள் என்றால், ஹராமான சம்பாத்தியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஹலால் எது என்பதை அவர்கள் கண்டுகொள்ளாமல் ஹராமான வழிமுறைகளை கையாள்வார்கள். வேறு எதற்காகவும் கிடையாது, பெற்ற பிள்ளைகளுக்காக. இப்படி சில நேரங்கள் சோதனையாகவும் கூட வந்து அமைந்து விடும். அதனாலதான் உஷாரா இருக்கணும். அப்போ பொருளாதாரங்களை சேர்க்கிறதுல, பொருளாதாரங்களை சம்பாதிக்கிறதுல, அதுல வந்து ஹராமான வழிகளிலேயே பெற்றோர்கள் சில நேரங்களில் தன் பிள்ளைகள் மூலமாக சோதனை செய்யப்படலாம். இன்னும் சில பேர் சொல்கிறார்கள், பிள்ளைகள் பிறந்த உடனே கஞ்சத்தனம் வந்துடும். சில நேரங்கள்ல எப்படி தெரியுமா கஞ்சத்தனம் வரும், அவர் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல செலவு செய்து கொண்டிருப்பார் அல்லாஹுடைய பாதையில, தான தர்மங்களை அள்ளி வழங்குவார் அல்லாஹுடைய பாதையில. பிள்ளை பிறந்ததுக்கு பின்னாடி அவர் பாக்கெட்ல இருந்து ஜேப்ல இருந்து பணத்தை எடுத்து அல்லாஹுடைய பாதையில கொடுக்க நினைப்பார், வருவார். அந்த நேரத்தில் சைத்தான் அவட்ட வருவான், இந்த செலவு பண்றது உன் பிள்ளைக்கு செலவு பண்ணா எவ்வளவு பிரயோஜனம், அது எவ்வளவு ஏற்றம், அது எவ்வளவு தேவை பிள்ளைகளுக்கு, தேவையா இல்லையா, இப்படின்ற இந்த சோதனை.
ஒரு அச்சுறுத்தல். அப்போ கஞ்சத்தனமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் மூலமாக ஏற்படலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்வதையும் கூட பிள்ளைகள் தடுக்கக்கூடிய நிலையில பார்ப்பார். ஜிஹாது என்றால் யுத்த களம், போர்க்களம், போனா உயிர் போயிடும், பிள்ளைகளை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது. இப்படி ஒரு தடுக்கக்கூடிய ஒரு நிலைமையும் பிள்ளைகள் மூலமாக ஏற்படலாம். இப்ப நம்ம யுத்தம் ஜிஹாது இல்லாவிட்டாலும் பொதுவான பொது காரியங்கள், சமுதாய காரியங்கள், இது போன்ற இதோபதேசங்கள் கேட்பதற்கு சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளும் தடையா இருப்பாங்க, நம்முடைய மனைவிகளும் தடையா இருப்பாங்க. எதுக்கு இதெல்லாம் போய் போய் உட்கார்ந்து கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்க? சுத்தலானே, வெள்ளிக்கிழமை நாளைக்கு லீவு தானே, பார்க்கு எங்கேயாவது போலாம், இப்படின்ற மாதிரி இது ஒரு நல்ல காரியமா இல்லையா? நம்ம இப்ப பார்க்கு போறதை விட என்னைக்காவது ஒரு நாள் இது போன்ற நிகழ்ச்சி நடக்குது, மார்க்க விஷயங்கள் பரிமாறப்படுகின்றன, குர்ஆனுடைய வசனங்கள் போதிக்கப்படுகின்றன, எனவே அதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத விட்டுட்டு சைத்தான் எப்படி அலங்கரிப்பான் என்றால் அதை தடுக்கிறது. தடுத்துட்டு வெளியே போகலாம், அங்கே போவோம், இங்கே போவோம், இப்படின்ற ஒரு சூழ்நிலை பிள்ளைகள் மூலமாகவும் இப்படி கூட என்ன செய்யலாம், ஏற்படலாம். அப்ப ஃபித்னா எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் வருகின்றன என்பதை நம்ம சிந்திக்கணும். அப்ப குழந்தைகள் மூலமா அல்ல என்ன சொல்றேன், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை, ஃபித்னா அப்படின்னு சொன்ன அப்ப இது போன்ற சோதனைகள், இது அல்லாத சோதனைகளும் என்ன செய்யலாம், ஏற்படலாம். எனவே நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சோதனை என்ன தெரியுமா, பிள்ளைகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நோய் வந்து விடலாம். நோய் வரும்போது எவ்வளவு சிகிச்சை செய்தாலும் அந்த நோய் குணமாறதில்லை. அப்படின்னு இருக்கும்போது இந்த தந்தை பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழந்து விட்டு நிராசை அடைந்து விட்டு அவ்வளவுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான அல்லாஹ்வுடைய அந்த பயம் போய், அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை போய், மற்றவர்கள் எப்படி நம்புகிறார்கள் அது போன்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். இந்த சோதனைகள் வெற்றி பெற முடியல. நோயை தந்தவன் அல்லாஹ், குணப்படுத்துபவன் அல்லாஹ் என்றுதான ஒரு இறை விசுவாசி நம்பணும். என்னதான் நோய்க்கு சிகிச்சை அளித்தாலும் குணமாகவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு டைமை வச்சிருப்பான், அப்ப குணப்படுத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை போக நிராசை அடைகிறது. அப்ப பிள்ளைகள் மூலமாக இப்படியும் என்ன செய்யலாம், சோதிக்கப்படலாம். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் வந்து சும்மா சொல்ல மாட்டான், உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனை அப்படின்னு சும்மா சொல்ல மாட்டான். காரணம் இருக்கும் போது அல்லாஹ் சொல்லுவான். எனவே இது போதும். அடுத்தது பாருங்க அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனால்தான் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத்துல் முனாஃபிகூன் என்ற 63வது அத்தியாயம் 9வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருளாதாரங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வினுடைய நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ சில நேரங்களில் பொருளாதாரம், பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு என்ன செய்யும், திசை திருப்பி விடும். அப்ப நம்ம உஷாரா இருக்கணும். அப்ப ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்லும் போது அதுல நம்ம சர்வ ஜாக்கிரதோடு நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும், கையாள. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், முதல்ல நியமத் என்பதை புரிந்து கொள்ளணும். அது போன்று பிள்ளைகள் ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை, இது ரொம்ப மிக முக்கியமானது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத்து தஹாபுன் 64வது அத்தியாயம் 14வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும் ஃபஹ்தரூஹும், ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய துணைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள். அல்லாஹ், ஒரு பக்கம் ஜீனா, இன்னொரு பக்கம் ஃபித்னா, அதையும் தாண்டி உங்களுக்கு பகைவர்களாக இருப்பார்கள் அதுவும் அப்படின்னு சொல்றான். அப்ப சில நேரங்களில் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய வசனத்தை பார்க்கிறோம், அல்லாஹ் வந்து பிள்ளைகள் எதிரி, துணைவியர்கள் எதிரின்னு சொல்லும் போது நமது ஊர்ல நமது நாட்டில பிள்ளைகளை வளர்க்கிறாங்க, முறையில்லாம வளர்க்கிறாங்க. அப்படி வளரும் போது பிள்ளைகளுடைய சேருவார் சரியில்லை, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, நட்பு வட்டாரங்கள் சரியில்லை, பிள்ளைகளை கண்டுகொள்றதே இல்லை. வாப்பாவும் கண்டுகொள்றது இல்லை, உமாவும் கண்டுகொள்றது இல்லை. இந்த காலத்தில் அப்படித்தான், ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லுது, இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்றது. கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? இவர்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தங்களுடைய வேர்வைகளை பிள்ளைகளுக்காக சிந்தி இரத்தங்களை உதிரமாக்கி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசி வரையிலும் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பருவ வரையிலும் பாதுகாத்து வளர்த்த அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் யார் வேண்டான்னு சொல்லி ஓடக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு போறாங்களா இல்லையா? அந்த மாதிரி என்ன நடப்பு பார்த்தா, இவள் இவனோடு இரண்டு வருடங்களாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறாள், வாட்ஸ்அப் மூலமாக இவள் சாட் பண்ணி கொண்டிருந்தாள், பேஸ்புக் மூலமாக இவள் அவளோடு ஒரு இணைப்பு இருந்தது, எனவே அது எங்களுக்கு தெரியாது, திடீரென்று ஆளை காணோம், செய்தி வருகிறது எங்கேயோ போய் அவள் கல்யாணம் முடித்து விட்டார்கள், பாப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம், புரிஞ்சுதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்ற ஃபித்னா, அல்லாஹ் சொல்ற எதிரி என்ற அதுவும் சொல்கிறானா இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இது ஒரு சாதாரண விஷயமாக உதறி செல்லாமல் சர்வ ஜாக்கிரதையோடு நம்ம செயல்படணும். எனவே தான் அன்பிற்குரியவர்களே இப்படி அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய வளர்க்க வேண்டிய பொறுப்புணர்வு இன்ஷால்லாஹ் ஏற்படும். அது நிறைய பேர்ட்ட இன்னைக்கு அதை பத்தி ஒரு அக்கறை இல்லைங்க. பெரும்பாலும் தந்தைமார்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் அவருடைய வேலையிலேயே தங்களுடைய நேரங்களை கழிப்பார்கள். பெண்களை எடுத்துக்கொண்டால், தாய்மார்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் தான் பிள்ளைகளோடு அதிக நேரங்களை செலவு செய்து பராமரிப்பதில் வளர்ப்பதில் முக்கிய பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. அப்ப நம்ம சிந்திக்கணும் என்ன தெரியுமா, பிள்ளைகளை படிக்கிற விஷயத்துல மாஷாஅல்லாஹ் அதை பத்தி நம்ம பேச வேண்டியது தேவையே இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு அழகா நடந்துகிட்டு இருக்கு, அது தேவை நிச்சயமாக. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அறிவை நிச்சயமாக வளர்க்கணும். ஆணாக இருந்தா கூடுதலாக அறிவை வளர்க்கணும். காரணம், அவன் சம்பாத்தியம் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், குடும்பத்தை அவன் பராமரிக்க வேண்டும், ஒட்டுமொத்தமாக அவன் சமுதாயத்தோடு அவன் நிற்க வேண்டும். அப்படியான அறிவு என்பது தேவை, அதுல மாற்று கருத்து கிடையாது. எனவே அதை வலியுறுத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் யாருக்கும் ஏற்படாது, அது கரெக்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம பேச வேண்டிய செய்தி என்ன தெரியுமா, வாழ்வியல் சம்பந்தப்பட்டது, கேரக்டர், குணாதிசயங்கள், பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் அது எப்படி இருக்கு. இப்ப நம்ம மட்டும்தான் உலகத்துல படிக்கிறோமா, மாற்று மத சகோதரர்கள் படிக்கலையா? நீங்கள போனா வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அவங்கதான் மேலிடத்துல இருக்கிறாங்க. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவங்க முன்னாடி இருக்கிறாங்க, அவனுக்கு கீழே எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதனால படிக்கிற விஷயத்தை நம்ம பேசல, அதுல கரெக்டா தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடைமுறைகள், பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய இயற்கையான குணங்கள், அது எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும், அதன் மூலமாக வளர்க்கணும், இதைத்தான் நம்ம பேசணும். எனவே அன்பிற்குரியவர்களை இதை நம்ம அடிப்படையாக விளங்கிக் கொண்டு அடுத்தது நம்ம போவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சூரத்து தஹ்ரீம் என்ற 66வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல்ல நம்ம நம்மளை முதல்ல பாதுகாக்கணும், அடுத்ததாக குடும்பத்தவர்களை பாதுகாக்கணும். பார்க்கணும். அந்த பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கிறான், அது ஒரு சுமை. குடும்பத்தை வந்து வெறுமனே உணவு கொடுத்து பணம் கொடுத்து மகிழ்வித்து அப்படியே வளர்க்கூடிய அங்க மட்டும் அல்ல சொல்லல, மௌத்துன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய மனைவிக்கு மௌத்து இருக்கும், பிள்ளைகளுக்கு மௌத்து இருக்கும், எல்லாத்துக்கும் மௌத்து இருக்கு, நமக்கும் மௌத்து இருக்குது. யாருதான் இந்த துன்யாவில் நிறைய இருக்க முடியும்? இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதா இல்லையா? அதுதானே நிலையான ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் அழிந்துவிடும், அப்போ அந்த நிலையான வாழ்க்கைய சரியான முறையில் அங்க அமைய வேண்டும் என்றால், நரகத்துல போய் விழுந்து விடக் கூடாது என்று இருக்குமே ஆனால், அப்ப நம்ம நம்முடைய குடும்பத்தவர்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை அல்லா நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், சில நல்லவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்களாம். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 74வது வசனம், وَالَّذِينَ يَقُولُونَ رَبَّنَا هَبْ لَنَا مِنْ أَزْوَاجِنَا وَذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. நல்ல அடியார்கள், ரஹ்மானுடைய நல்ல அடியார்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்களாம், எங்கள் இறைவா எங்களுடைய துணைவியரிடமிருந்தும் எங்களுடைய சந்ததியிடமிருந்தும் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக, மேலும் எங்களை இறையச்சமுடையவர்களுக்கு தலைவர்களாக ஆக்குவாயாக அப்படின்னு சொல்லி நல்லவர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப மனைவி பிள்ளை குடும்பம் நமக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தும். கண் குளிர்ச்சி இல்லைன்னா பிரச்சனை. இப்ப கண் குளிர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு அல்லாட்ட துவா செய்யணும்னு அல்லா சொல்லித்தரும். இப்ப இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். அடுத்தது அன்பிற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு நம் மீது சுமத்தி விட்டு சென்றார்கள். சஹீஹுல் புகாரியில் 2751வது ஹதீஸிலே இப்னு அப்பா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், அர் ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி. ஒரு மனிதர், ஒரு ஆண் தனது குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை பற்றி அவர் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார். சும்மா கிடையாது, ஏதோ மனைவியோடு சந்தோஷமா இருந்தோம், பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், நல்லதை அனுபவித்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம், அதோட முடிய போறது கிடையாது. அல்லாட்ட நாளைக்கு விசாரணை இருக்கு, எப்படி குடும்பத்தோட எப்படி வாழ்ந்தா, எப்படி பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாய் அப்படின்ற ஒரு கேள்வி நாளைக்கு மறுமை நாள் இருக்குது அப்படின்னு என்ன செய்யறான், பதிவு செய்யறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அதே மாதிரி ஒரு பெண் தனது வீட்டிற்கு அவள் பொறுப்புதாளி, அந்த பொறுப்பை பற்றி அவளும் நாளை விசாரிக்கப்படுவாள். பெண்ணும் அதே போன்றுதான், அவன் வீட்டுல வந்து பொறுப்புதாளி, அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் கேள்வி கணக்கு அவங்களுக்கும் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப ரெண்டு பேருமே நம்ம விளங்கணும், பொறுப்பு நம் மீது இருக்குது. பொறுப்பு என்றால் வெளியே வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் அந்த பொறுப்பு அல்ல, நம்ம வீட்டிலேயே நம்ம பொறுப்புதார், நம்ம தலைவர் நிர்வாகி, நம்ம வீட்டுக்கு நம்ம நிர்வாகி. பெண்ணை எடுத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு அடுத்தது, அவங்க தான் பொறுப்புதாரி, நீங்க சொல்ற பொறுப்பு அவங்க சரியா செய்யணும் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இது நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, பிள்ளைகளை வளர்ப்பதுல நமக்கு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. இன்னைக்கு மக்களை பார்க்கிறோம், அவங்க வளர்க்கிறாங்க, அது போன்று நாங்களும் வளர்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி வளர்ப்பது என்றால், இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகிறது. அதற்கு முன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்ற இயற்கையான மார்க்கத்தின் மீது தான் பிறக்கின்றன. எல்லா குழந்தைகளும் சரி, எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்ற மார்க்க நெறியோடு இயற்கையானது பிறக்கின்றன. சொல்றான், அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் அந்த குழந்தையை யூதர்களாக கிறிஸ்தவர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிள்ளை எப்பவும் போல நார்மலா பிறக்கும், ஆனா அது வளர்க்கிற பருவம் அந்த பக்குவம் அந்த முறை யார்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா பெற்றோர்கிட்ட இருக்கு. அந்த பெற்றோர்கள் தான் அந்த பிள்ளைகள வடிவம் கொடுக்கிறாங்க இல்லையா, எப்படி அவர் இருக்கிறாங்களோ அது போல பிள்ளைகளை வளர்க்கிறாங்க. அப்ப பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிணையப்பட்ட களிமண்ணை போல, அந்த களிமண்ணை நம்ம தான் வந்து வடிவம் கொடுக்கிறோம். எப்படி அதை வடிவம் கொடுக்கிறோமோ அப்படி அதை உருவாகும். தகப்பை எப்படியோ அது போலத்தான், தாய் எப்படியோ அது போலத்தான். தாய் எப்படி நடக்கிறாள், எப்படி பேசுகிறாள், எப்படி சிரிக்கிறாள், தகப்பனாருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கின்றன, இவற்றை எல்லாம் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். அது போலத்தான் வரும். நம்ம என்ன சொல்லுறோமோ அதை சொல்லும், எதை செய்ய சொல்றோமோ அதை செய்யும். வா என்றால் வரும், போ என்றால் போகும். அப்ப நம்முடைய கையில தான் இருக்கிறது. அல்ல நமக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்லாம் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று கட்டுத்தருகிறதோ அந்த முறைப்படி நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். அதை நாம் இப்ப பட்டியலாக நம்ம பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். ஆரம்பமாக அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முன்னாடியே நல்ல துணையிலேயே தேர்வு செய்யணும். ஏன் அப்படி சொல்றாங்க, அப்பதான் பிள்ளையும் ஒழுங்கா இருக்கும். துணைவியே ஒழுங்கா சரியில்லைனா அது கணவரா இருந்தாலும் சரி அல்லது மனைவியா இருந்தாலும் சரி, தேர்வு செய்யறதுல ரெண்டு பேருமே சாலிஹா இருக்கணும், நல்ல மனிதராக இருக்கணும், நல்ல ஒரு பெண்ணாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் இருவர்களுக்கு பிறக்க போற குழந்தை அதை வளர்க்கிற முறை நல்ல முறையில இயங்கும். அப்ப அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறார். அதை நம்ம பல பயான்கள்ல கேட்டிருப்போம். பெரும்பாலும் ஜும்மா பயான் சொன்னா அது சும்மா பயானா போயிடும், எல்லாம் தூக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா கல்யாண பயான பாத்தீங்கன்னா மஷாலா அவ்வளோ ஒரு விழிப்புணர்வா இருப்பாங்க. அந்த கல்யாண கோயில தான் அடிக்கடி சொல்லுவாங்க, துன்கஹுல் மர்அத்து லி அர்பைன் லி மாலிஹா ஒலி ஹஸதிஹா ஓ ஜமாலிஹா ஒலி தீனிஹா ஃபுஃபர் பி ராதி தீனி தரிபத்திய தார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெண்ணு நான்கு விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். ஒன்னு அவளுடைய பொருளாதாரத்திற்காக, இரண்டு அவளுடைய அழகிற்காக, மூன்று அவளுடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, நான்கு அவளுடைய ஒழுக்க மார்க்கப்பற்றுக்காக. எனவே திருமணம் முடிக்கக்கூடிய மணமகனே, நீ ஃபஃபர் பிராதி தீன், நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணையே தேர்வு செய்து வெற்றி பெற்று விடு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தேர்வு செய்யறதுல பொருளாதாரம், குடும்ப பாரம்பரியம், அழகு இவற்றை விடவும் தீன் இருக்குதான்னு பார்க்கணும். இது இருக்கிறது தப்பு கிடையாது. அழகோ பொருளாதாரமோ குடும்ப பாரம்பரியமோ தவறு அல்ல, ஆனா எது முதல்ல இருக்கணும், தீன் இருக்கணும். அந்த பெண்ணு தொழுகிறாளா, இஸ்லாம் தான் என்னன்னு தெரியுமா, அந்த முறைப்படி வளர்ந்திருக்கிறாளா, இதை கவனித்துட்டு அடுத்ததாக அவட்ட என்ன இருந்தாலும் அழகை விரும்புறது தவறு இல்லை. ஆனா தீனை கொண்டு தேர்வு செய் மணமகனே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனால, ரெண்டு பேருக்குள்ள பிறந்தா அது சாலிஹா வரும், சாலிஹா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல நல்ல பிள்ளைகளா வளர்ப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துறாங்க. சரியா, இது கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் அக்கறை செலுத்தணும்ன்றது. அடுத்தது பாருங்க, நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்கள் எப்படி எல்லாம் துஆ செய்ய, பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே, கல்யாணம் முடித்ததற்கு பின்னாடி பிள்ளை வரல. எத்தனையோ நபிமார்கள் வரலாறு படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்க எல்லாம் தள்ளாத வயதுல முதிய வயதுல அல்ல பிள்ளைகளை கொடுத்தான். அதை நம்ம முன்னாடி சொல்லுவோம், அலிமுன் கதீர், ஆற்றல் உடையவன். அவன் நினைச்சா 80 வயசுலயும் பிள்ளைய கொடுப்பான், அது அவனுக்கு முடியும். அதான் அல்ல கதீர்ன்ற வார்த்தையை சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்றாங்க தெரியுமா? ரப்பி ஹபிலி மில்லதுன்க ஜுர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉ துஆ. என் இறைவா, எனக்கு உன்புறத்திலிருந்து நல்ல சந்ததியை அன்பளிப்பாக வழங்குவாயா, நல்ல சந்ததியா இருக்கணும். அதனால்தான் ஜுர்ரியத்தன் தய்யிபா, தய்யிபா என்ற நல்ல சந்ததி, தூய்மையான சந்ததி. அப்படியல்ல எனக்கு அன்பளிப்பு செய்தியா, இன்னக்கு சமீஉ துஆ, நிச்சயமாக நீனோ அனைத்து பிரார்த்தனையும் செவியுறுபவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ல. அப்போ பிள்ளைகளை கேட்கும் போது இந்த துவா வேணும், எல்லாம் நல்ல ஒரு சந்ததியை கொடு, எல்லாம் நல்ல சாலிகான குழந்தையை கொடு அப்படின்ற துவாவே நம்ம செய்யணும். சுபஹானல்லாஹ், பிள்ளையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடியே இத்தனை தயாரிப்புன்னு சொன்னா, அப்ப பிள்ளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு எவ்வளவு தயாரிப்புகளோடு கண்காணிப்போடு நம்ம இருக்கணும், சிந்திச்சு பாருங்க. அதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னொரு படி கூட சொன்னாங்க, கணவன் மனைவி இணைந்து வாழும் போது அப்ப கூட ஒரு பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னாங்க. கணவன் மனைவி கூடும் போது பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, இறைவா ஷைத்தானை விட்டு எங்களை பாதுகாத்து விடு, தூரமாக்கி விடு. நீ எங்களுக்கு வழங்கிய அந்த ரிஸ்க்கில ஷைத்தானை விலக்கி விடு அப்படின்ற துஆவை நம்ம செஞ்சிட்டு மனைவியோடு கூடினால் பிறக்கின்ற குழந்தை சாலிகான குழந்தையாக பிறக்கும், ஷைத்தான் எந்த திங்கும் செய்ய மாட்டான் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. சுபஹானல்லாஹ், பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஒரு சொத்து. அந்த பிள்ளைகளை முன் தயாரிப்போட நம்ம நல்ல பிள்ளையாக சாலிகான பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்காக எவ்வளவு மேற்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ நபிமார்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்றத இதுவரைக்கும் நம்ம வந்து அடிப்படையான விஷயங்களை வளர்ப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அதன் பட்டியலில் இறுதியாக சில நபிமார்கள் பிள்ளைகள் வந்ததுக்கு பின்னாடியும் பிள்ளைகளுக்காக துவா செய்வாங்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்வாங்களாம், உஜ்னுபுனி வபனி அன்அபுதல் அஸ்னாம், நிறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்வை தவிர யாரையும் எதனையும் நானும் சரி என் பிள்ளைகளும் சரி அப்படி ஆக்கிறாரு, அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக ஆக்கிய அல்லாஹ் அப்படின்னு துவா செய்வாங்களாம். அதே மாதிரி இன்னொரு துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதக்கப்பல் துஆ, என் இறைவா என்னையும் என் சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு, எப்பொழுதும் உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடு, எல்லாம் என் துவாவை ஏற்றுக்கொள்வாயா. சுபஹானல்லாஹ், இன்னும் துவா செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க, இன்னும் துவா செஞ்சிருக்கிறாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக உமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக, எங்கள் இறைவா எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்கிவிடு, எங்களுடைய சந்ததியிலையும் சந்ததிகளிலிருந்தும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம்களாக அவர்களையும் ஆக்கிவிடு அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சிருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், என்னைக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்முடைய மனைவிக்காக துவா செஞ்சிருக்கிறோமா? சாலிகான பிள்ளையை எல்லாம் வளர்த்து விடு அப்படின்னு துவா செஞ்சிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்களே அல்லாவிடத்தில் பிள்ளைகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள், சாலிகான பிள்ளையாக நல்ல பிள்ளையாக பண்பாடு நல்ல ஒரு பண்பாடு உள்ள பிள்ளையாக வளரணும், உன்னை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் வளர வேண்டும், வேறு யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது அப்படி அவர்களை ஆக்கு என்று பெரும்பெரும் நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் துவா செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்ன நாமும் துவா செய்யும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுல ஆரம்பமாக பிள்ளையை வந்து பயங்காட்டக்கூடாது. பிள்ளைகள் அழும்போது, குழந்தைகள் அழும்போது, நம்முடைய சொல்லு பேச்சு கேட்காமல் இருக்கும்போது ஜின் இருக்கிறது, பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, இப்படியெல்லாம் பிள்ளைகளை முதல்ல பயங்காட்டக்கூடாது. அந்த மாதிரி பயங்காட்டக்கூடாது. அப்படி பயங்காட்டுறது பெற்றோர்களுக்கு லேசு, அப்பதான் கூடிய சொல்லு கட்டுப்பட்டு நடக்கும். ஆனால் அது உள்ளத்துல அப்படியே படிந்து பெரிய ஆளா வந்தாலும் ஒரு தைரியமே இல்லாத கோழைத்தனம் வந்துடும். அதனால பிள்ளைகள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அவங்களை பயம் காட்டாதீங்க, அவங்கள தைரியப்படுத்துங்க. அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. அடுத்ததாக மற்றவர்களோடு சேர்ந்து இருப்பதை அவங்களுக்கு இடம் கொடுங்க. அவங்க வந்து நல்லவர்களாக இருந்தா அவங்கள்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு பெற்றோர்களுக்கு தெரியுமானால் அவங்களை அவங்களோடு சேர்ந்து விடுங்க. சரி, நிறைய பேரை பார்க்கிறோம் அடுத்தவர்களோடு ஒட்டாத அளவுக்கு பெற்றோர்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது பின்னாடி பெரிய பிரச்சனை வந்து நின்றோம். அந்த மாதிரி செய்யாது. பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு குடும்பத்தவர்களோடு அக்கம் பக்கத்தவர்களோடு அவர்களை ஒன்றாக இருக்க விடுங்க. அப்படியானால் அவர்களுக்கு நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், அறிவுகள் வளரும் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக பிள்ளைகளை அவர்களை மட்டப்படுத்தக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசி பேசியே உங்களை என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது. நீ சரியில்லை, நீ இப்படித்தான், நீ எந்த நேரத்தில் பிறந்தா இப்படின்னு பெற்றோர்களை இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்கள நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசணும். அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, குறிப்பா மற்றவர்கள் இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி மட்டப்படுத்தி பேசக்கூடாது. குடும்பத்தவர்கள் இருக்கும் போது பிள்ளைகளை வந்து ஆக கீழ்த்தனமாக என்ன செய்யக்கூடாது, கையாளக்கூடாது. அப்படி கையாண்டா உள்ளத்துல அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே படிந்து வரும். நம்ம இப்படித்தான், நம்முடைய பெற்றோர்கள் இப்படித்தான் நம்மளை திட்டுவாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்ததாக பிள்ளைகளை கூப்பிடும் போது நல்ல வார்த்தைகளை கொண்டு கூப்பிடும். கோபப்பட்டாலும் சரி, ஒரு மோசமான வார்த்தைகள், ஊத்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை கூப்பிடக்கூடாது. சில பேர் பார்க்கிறோம் கோபத்துல நாசமா போனவனு சொல்லுவாங்க சில ஊர்கள்ல எல்லாம். கடைநூல் எல்லாம் எப்படின்னு தெரியல, காயல் போட்டதுலாம் சில நேரங்கள்ல நாசமா போனவனே அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது நாசமா போனவன் என்ன சாதாரண வார்த்தையா, புழக்கத்துல இருக்கனால பெருசா தெரியல. ஆனா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை கொண்டு கூப்பிடுங்க. அப்படி பெற்றோர்களே இந்த மாதிரி கூப்பிட்டேன்னா எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படும். அதனால நல்ல வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகள் என்ன செய்யணும், கூப்பிடணும். அதே மாதிரி ஒரு தவறை காணும் போது, பிள்ளைகள் ஒரு தவறை செய்தால் அதை நாம் பார்க்கும் போது நல்லினத்தோட கையாளும். முதல் தடவை அந்த தவறு செய்வீங்கன்னு சொன்னா எடுத்தாங்க எழுத்தன்று குடிச்சு வச்சு வளாசுறாம, அல்லது என்ன என்ன கண்ணு மூக்கு என்ன தெரியாம அடித்து துவைத்து விடாம ஒரு நல்லினத்தை என்ன செய்யணும், கையாளணும். ஆமா, என்ன நடப்பு, என்ன ஏன் இப்படி செய்யணும், இப்படி என்ன செய்யும். நீங்க உங்களுடைய போர்ஸ்ல வரும்போது அது இன்னும் மென்மேலும் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துதான் போகும். அன்பிற்குரியவர்களே, இப்ப சொல்லக்கூடிய கருத்துகள் அனைத்துமே குர்ஆன் சுன்னாவிலிருந்து பெறக்கூடிய மிக முக்கியமான கருத்துகள். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், குறிப்பாக பெற்றோர்கள் இதை கவனித்து நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்கணும். அடுத்ததாக பிள்ளைகள் விஷயத்துல பாசம் செலுத்துறதுல ரொம்ப அதுல அதிகமாக கவனம் செலுத்தணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்தாலும் சரிதான், பிள்ளைகள் காலையில போறது நைட்ல வந்து தூங்குறதுக்கு வர்றது, அதோட சரி பிள்ளைகள் என்ன செய்யறாங்க என்ன பண்ண பாக்குறது கூட இல்லை சில பேர். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கொஞ்சணும், பிள்ளைகளை முத்தம் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர பிள்ளைகளுக்கு விளையாடுவாங்க. சுபஹானல்லாஹ், தொழுகையிலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி பின்னாடி தூக்கி வச்சு விளையாடுவாங்க. விளையாடுவாங்கன்னு இல்லை, தூக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை அக்ரா பின் ஹாபிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சுசலாசனிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுசலாசனும் பேர பிள்ளைகள் முத்தம் கொடுத்து விளையாடி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாங்க, யார் சுசலா, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 1-2 இல்ல 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவங்கள யாரையும் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை யார் சுசலா. அவங்களுக்கு புதுசா தெரியுது, அவங்க கிராமப்புறவாசி, காட்டு அரபி, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அவனுடைய சாயல தான் பிள்ளைகளை முத்தம் விடுவது கூட அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா, கோபமாக வெளிப்படுத்துறாங்க, மல்லா இர்ஹம் லா யுர்ஹம், யாரு பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டலையோ அவர் இரக்கம் காட்டப்படமாட்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில சஹாபி வந்து பிள்ளைகளோட ஒரு அமர்வுல வருவாங்க, ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு வருவாங்க, பிள்ளைகள் வந்து நல்லா ஏறி வயிற்றுல ஏறி விளையாடும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டு ரசித்து பார்ப்பார்கள். இப்படி எல்லாம் பார்க்கிற செய்திகள். அப்போ பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் நம்ம பாசத்தை வெளிப்படுத்தணும். அப்ப அந்த உணர்வை வெளிப்படுத்தினாதான் அந்த பிள்ளைகள் உண்மையிலும் தந்தை நம் மீது அன்பு செலுத்துகிறார், தாய் அன்பு செலுத்துகிறாள் அப்படின்றத என்ன செய்யும், விளங்கும். அதனால இந்த ஒரு பழக்கங்கள் நிறைய பேருக்கு இல்ல, முத்தம் கொடுக்கிற பிள்ளைகள் தானே, நாம் பெற்றெடுத்த பிள்ளை தானே, எது முத்தம் கொடுக்கிறதுல என்ன ஒரு தவறு? அதனால் அப்படி வளர்க்கும் அன்பிற்குரியவர்களே. அடுத்ததாக நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருந்தான் என்றால் சரியான நீதமாக பிள்ளைகளை வளர்க்கும், நீதத்தை கடைபிடிக்கணும். ஒரு பிள்ளை மேல ரொம்ப அன்பு செலுத்தி ஒரு பிள்ளை மேல நீ வேஸ்ட் இப்படின மாதிரி எல்லாம் பேசி உதறி தள்ள கூடாது, அங்க நீதம் இருக்கணும். அப்படி நம்ம ஒரு பிள்ளையை வந்து உயர்த்தியும் ஒரு பிள்ளையை தாழ்த்தியும் இப்படி நாம் நடந்தால் நம்ம யாரை தாழ்த்துறோமோ அந்த பிள்ளை வந்து நினைக்கும் நம்ம சரியில்லை, நம்மளை வந்து நம்முடைய தந்தையும் சரி தாயும் சரி நம்மளை வெறுக்கிறாங்க, வெறுப்புணர்வை ஏற்படுத்துறாங்க, இவங்களை விட்டு நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு எண்ணம் அந்த பிள்ளையினுடைய பிஞ்சு உள்ளத்துல போய் தேய்த்துவிடும். அதனால அப்படி செய்யக்கூடாது, நீதத்தை கடைபிடிக்கணும். இதெல்லாம் பெற்றோர்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இப்படி இருக்கும்போது ஒரு பருவம் 10 வயது 12 வயது இந்த மாதிரி அடைந்து விட்டால் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து என்ன செய்யக்கூடாது, தூங்க வைக்க கூடாது ஒரே அறையில், அவங்கள பிரிக்கணும். மட்டுமல்லாம தாயும் தகப்பனும் இந்த பிள்ளைகளை விட்டு பிரிந்துடணும். நிறைய பேர் பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிறவங்களாம், அது தவறானது. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தவறான எண்ணங்களுக்கு தவறான நிகழ்வுக்கு அது போய் என்ன செய்யணும், சைத்தானுடைய சூழல் அப்படி ஏற்படுத்தணும். அதனால பிள்ளைகளையும் பிரிக்கணும். பிள்ளைகளுக்கும் மத்தியிலையும் ஆண்கள் பெண்கள் இருக்குமே, ஆனால் ஒரு ஏஜ் வந்துருச்சுன்னா அவங்களையும் பிரித்து தனி ரூம்ல என்ன செய்யணும், வைக்கணும். இதுவும் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக பிள்ளைகளுக்கு நம்ம முதல் முதல்ல வீட்டில் நுழையும் போது அனுமதி கேட்டுதான் வர வேண்டும் என்ற ஒன்று பாடத்தை நம்ம படிச்சு கொடுத்தோம். அது ஒரு நம்முடைய அறையாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டினுடைய முகப்பு அறையாக இருக்கட்டும், அல்லது குடும்பத்தவர்கள் மற்றவர்களுடைய வீடாக இருக்கட்டும், நேரம் உள்ள போயிடக்கூடாது, போய் தட்டணும், சலாம் சொல்லணும், சலாமுக்கு பதில் வந்தால் உள்ள நுழையணும். சலாம் சொல்லி 3 தடவை சலாம் சொல்லி பதில் வரலையா, திரும்ப அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடும். இந்த ஒரு முறையை பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு கொடுப்போம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய அறை இருக்கும், தனிப்பட்ட முறையில் அறை இருக்கும், சில நேரங்கள் அதை அடைக்காமல் இருக்கலாம், மறந்து விடலாம், சில நேரங்கள் அவர்கள் வேறு கோணத்தில் இருக்கலாம், அந்த நேரத்தில் பிள்ளைகள் தொடர்ந்து சடன் உள்ள வந்துடக்கூடாது, அங்கேயும் படித்து கொடுக்கும், தட்டணும் சலாம் சொல்லணும், உள்ளே வரவா என்று கேட்கணும், அதுக்கப்புறம் தான் உள்ள போடும். இதையெல்லாம் பெற்றோர்கள் கவனிக்கணும். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயங்களை நம்ம கவனம் எடுத்தால்தான் நம்ம பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாகுவார்கள். அடுத்தது தாய் தன் ஆண் பிள்ளைகளுக்கு முன்னால் ஆடைகளை மறைவு பகுதியான ஆடைகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது, மறைத்து தான் இருக்கணும். தான் தன்னுடைய பிள்ளைத்தான், தங்களுடைய பிள்ளை எல்லாத்துக்கும் தங்கம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இடம் வைத்து விடக்கூடாது. இப்ப மகனாக இருந்தால் ஆணாக இருந்தால் அப்ப தாய் உஷாரா இருக்கணும், தன்னுடைய ஆடையை மறைவு பகுதியை மறைக்க வேண்டும். அதே போன்று பெண் பிள்ளை இருக்குமையானால் அந்த பெண் பிள்ளையும் தனது ஆடையை ஒழுங்காக மறைத்து தந்தைக்கு முன்னால் சகோதரனுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் ஒன்னா பிறந்த சகோதரர் தானே, கூட பிறந்த அக்கா தங்க அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்றதுலாம் கிடையாது. உன்னுடைய வாப்பா தானே தந்தை தானே, ஒரு வயசை தாண்டிட்டா அதுவும் அவங்ககிட்ட அந்த இடத்துல இப்படித்தான் பேணணும் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக இவற்றை விடலாம் மிக முக்கியமானது என்னவென்றால் பிள்ளைகளுக்கு ஈமானை உள்ளத்துல அகீத அந்த கொள்கையை வந்து வேரூண்டணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லாஹ்னா யாரு? சில ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிருவோம். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? இதை நம்ம பிள்ளைக்கு முதல்ல வேரூண்டணும், விதைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லை, அல்லாஹ்னா யாரு, ரசூலுல்லாஹ்னா யாரு, மார்க்கம்னா என்ன, ஒண்ணும் தெரியல. சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? ஈமானுடைய கடமைகள் எத்தனை? அல்லாஹ்வை நம்புறது, ரசூலர்களை நம்புறது, மறுமையினால நம்புறது, இந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். அடுத்ததாக இஸ்லாமுடைய கடமைகள் என்ன? கொள்கை, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இதை முறையாக படித்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்புறம் மறைவான விஷயங்களை நம்புறது இருக்குதே, கபுரு, அது மறைவான விஷயம் தானே, அங்க என்னென்னலாம் நடக்குது, அதாவது வேதனை இருக்குது, அதே மாதிரி வேதனை இல்லாம சுகமான ஒரு வாழ்க்கை அங்க இருக்குது, அங்கேயும் சுவர்க்க நரகம்ன்றது இருக்குது. இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விதைக்கணும். அப்புறம் அல்லாஹுடைய பயத்தையும் பிள்ளைக்கு ஏற்படுத்துறோம். அல்லாஹுடைய அந்த கண்காணிப்பு முறை, நம்ம என்ன செஞ்சாலும் சரி, எம்மா பிள்ளை பாப்பா பார்க்க மாட்டேன், உன்னுடைய தாய் பார்க்க மாட்டாள், ஆனா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறம்மா, நீ எனக்கு தெரியாம ஒன்னு செய்கிறலாம், ஆனா அல்லாஹ்க்கு தெரியாம எதையும் செய்ய முடியாது. இதை பிள்ளைக்கு போதிக்கணும். சூரத்துல் லுக்மான் என்ற அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. லுக்மான் என்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் அல்லாஹ் அப்படியே அழகா சொல்றான். அவங்க பிள்ளைகளுக்கு எப்படிலாம் உபதேசம் செஞ்சாங்கன்றத நிச்சயமா நம்ம படிச்சு பார்க்கணும். அந்த லுக்மான் என்ற அத்தியாயத்தில் ஒரு பத்து வசனத்துக்கு பிறகு பாருங்க, அற்புதமா சொல்றாங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுறாங்க பிள்ளைக்கு. அதுல தான் பாருங்க, அல்லாஹ் இதுல ஒரு வசனம் சொல்றான் பாருங்க. பிள்ளைக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னோம்லையா, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் அவர்கள் தனது பிள்ளைக்கு சொல்லுவது சொல்றாங்க, யா புனை, அந்த வார்த்தையே பாருங்க, என் அருமை மகனே, கூப்பிடுற முறையே அழகா சொல்றாங்க, யா புனை, எனது அருமை மகனே, இன்னஹா இன் தக்கு மித்தால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு கடுகளவு, ஒரு கடுகளவு ஒன்று நீ மறைத்தாலும், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது ஒரு பாறையில் இருந்தாலும், அவ் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது அது வானங்களில் இருந்தாலும், அவ் ஃபில் அர்லி, அது பூமியில் இருந்தாலும், அல்லாத கொண்டு வந்துருவான். எப்படி மறைச்சாலும் சரி, சின்ன விஷயம்தான், எப்படி மறைச்சாலும் அல்லா கொண்டு வந்துருவான் மகனே அப்படின்னு உபதேசம் செய்யறான். அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாக்கலாம். அப்ப அந்த லுக்மானோட சூரா நீங்க படிச்சு பாருங்க. அடுத்தது அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்குதே, அவனுடைய பேராற்றல், அதை உணர்த்தணும் பிள்ளைக்கு. அவன் சக்தி உள்ளவன், மலையை தருபவன் அவன்தான், காற்றை தருபவன் அவன்தான் அப்படின்ற இது போன்ற அல்லாஹ்வுடைய ஆற்றல் உள்ள விஷயங்களை நம்ம சொல்லணும். கடலை பாங்க, கடலை படைத்தவன் அவன்தான், இவ்வளவு பெரிய கடல் இது, அல்லாஹ் தான் இதை படைத்தான், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்லும், மலைகளை படைத்தது, வானங்களை படைத்தது, அது போன்று விலங்கினங்களை படைத்தது, எல்லாமே அல்லாஹ் தான் அப்படின்ற அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு உணர்த்தணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நேசத்தையும் உணர்த்தணும், அல்லாஹ்வுடைய பயத்தையும் உணர்த்தணும், ரெண்டும் சேரணும். சில பேர் பாத்தீங்கன்னா அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தீன போட்டு பொசுக்குவான், இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது, அது மட்டும் நிப்பாட்டக்கூடாது. அதை விட கூடுதலா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு ஒன்ற ஒரு அழகான ஒரு பரிசை தருவான், அல்லாஹ் ரொம்ப நேசம் உள்ளவன், அல்லாஹ் கருணையாளன், கிருபையாளன், அவனை போல யாரும் பாசம் காட்ட முடியாது. இப்படி என்று அல்லாஹ்வுடைய அந்த பாச தன்மையும் பிள்ளைக்கு என்ன செய்யணும், அதை உணர்த்தணும். நீ ரெண்டரைக்கா சொல்லுதா, அல்லாஹ் எவ்வளவு நேசிப்பான் தெரியுமா, நீ குர்ஆன் எடுத்து ஒரு வசனத்தை ஓதுனா, இரண்டு வசனங்களை ஓதுனா அல்லாஹ் எவ்வளவு பிரியப்படுவான் தெரியுமா, இப்படின்ற மாதிரி அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பிரியத்தன செய்யணும் பிள்ளைகளுக்கு விதைக்கணும். அதே மாதிரி நல்ல நல்ல காரியங்கள், தொழுகையை கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய பயத்தை கற்றுக் கொடுக்கணும், அதே போன்று அன்றாட ஓதக்கூடிய விக்ருகள் வசனங்கள் இதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சில வசனங்களை தொடராக ஓதக்கூடிய, தினமும் ஓதக்கூடிய வசனங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், விதைக்கணும். அதே மாதிரி நல்ல நல்ல குணங்கள், கேரக்டர்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. இதையும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல போதிக்க, நல்ல பேசணும், சிரிக்கணும், பிறர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும், தாய்க்கு மரியாதை கொடுக்கணும், தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த மரியாதையை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். அது இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் செய்யறது இல்லை. நம்ம பிள்ளை தானே, அவன் 10-15 வயசு இருக்கும், 20 வயசு கூட ஆயிரும், வாப்பா வாப்போன்னு சொல்லுவோம். இப்படி நிறைய பேர் பார்க்கணும். பேரை சொல்றவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க, தாயுடைய பேரை சொல்றவங்க. அதை அப்படி விட்டுறக்கூடாது, மரியாதையை படிச்சு கொடுக்கணும். தாயினுடைய காலடியின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது மகனே, அவங்களுக்கு மரியாதை கொடு. தகப்பன் உனக்காக, உன்னை பெற்றெடுத்து உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஊட்டம் பிள்ளைகளுக்கு, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், செய்யணும் அன்பிற்குரியவர்களே. அப்போ அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு வந்து தகப்பனாருடைய அந்த மரியாதையை அவங்க நல்ல வெளிப்படுத்தி அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும. பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கி கேட்கணும்னு சொன்னா அது வாப்பா தான் வாங்கி தரணும், அவரு தான் அது செய்யக்கூடியவங்க, அதனால அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு மரியாதை கொடு. இப்படின்ற மாதிரி எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யணும், அவர்களை ஊட்டணும். இந்த மாதிரி வந்து பெண்கள் என்ன செய்யணும், மாதிரி பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும். இது போன்ற அன்பிற்குரியவர்களே, நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல பேச்சுகள், அதே மாதிரி நல்லதை சொல்றது, கெட்டதை தவிர்க்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அதிகமாக ஊட்டணும். எனவே இதுவரையும் போதுமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை நல்ல சந்ததிகளாக, அன்பிற்குரியவர்களே, நமக்கு மூத்து வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னதான் சம்பாத்தியம் பட்டிருந்தாலும் நமக்கு வந்து சேராது. நமக்கு லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சிருப்போம், மஷால்லா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்க செய்யட்டும். மௌத்துக்கு பிறகு வந்து சேருமா, கொஞ்சம் தெரிஞ்சு பாருங்க. நம்மளை ஆடையை அணிவித்தோ அல்லது நம்ம சேர்த்து வச்ச சொத்தையை நம்முடைய கபஸ்தானில் கொண்டு வைப்பாங்களா? ஒன்றும் வராது, எதுவும் வராது. கையில் வாட்சி போட்டிருக்கோமா? முடியாது. ரெண்ட மேனிக்கு அடக்கம் செய்வாங்க. வேண்டுமானால் ஒரு கப்பன் ஆடை, அவ்வளவுதான், ஒரு 8 மூலம் துணியை வந்து சுத்துவாங்க. ஒன்றும் வராது. மனைவியும் வரமாட்டாங்க, பிள்ளைகளும் வரமாட்டேன். அப்போ வந்து வெறுமனே இந்த உலகத்துக்கு மட்டும் நம்முடைய மனைவியை யூஸ் பண்றது, பிள்ளைகளை யூஸ் பண்றது அல்ல. நம்ம மூத்தானதுக்கு பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் இரண்டு கை ஏந்தி, யா அல்லா, என்னுடைய தகப்பனார் செய்த பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லா, யா அல்லா, எத்தனையோ தவறுகளை என்னுடைய பெற்றோர்கள் செய்திருப்பார்கள், அவர்களை மன்னிச்சிரு யா அல்லா அப்படின்னு பிள்ளைகள் கேட்டா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் எல்லா காரியமும் துண்டிக்கப்படுகின்றன. மூன்று காரியங்களை தவிர, ஒன்று நிலையான தர்மம், ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போயிடுறார், நிலையான தர்மம். ஒரு ஊர்ல கிணற வெட்டி கொடுக்கிறாரு, அல்லது பள்ளிவாசல கட்டுறாரு, அல்லது ஸ்கூலு மதரசா ஏதாவது ஒண்ணு திறந்து வச்சுட்டு அவர் மௌத்தாயிடுறான்னு வைங்க, அவர் மௌத்தாவினாலும் அதனுடைய நன்மைகள் அங்கே எல்லாம் யாரு பயன் அடைகிறாரோ அது வந்துகிட்டே சேரும். இன்னொன்று அவருடைய கல்வி, இப்போ போதிக்கணுமா இல்லையா, நீங்க போதிப்பீங்க, நான் போதிப்பேன், நான் மௌத்தாயிருவேன், என்னுடைய சொல்லை கேட்டு ஒருவராவது எடுத்து நடந்தார், அவர் செய்யும் காலமெல்லாம் நான் மௌத்தாகிவிட்டால் அந்த நன்மை எனக்கு கிரெடிட்டா வந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது தான் அவர் பெற்றெடுத்த சாலிகான குழந்தை அவருக்காக துவா செய்யுமே, அல்லாஹ் அதையும் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்கிறான், அதுவும் அவருக்கு போய்கிட்டே இருக்கு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மௌத்துக்கு பிறகு கையேந்தி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம உருவாக்கணும். அதே மாதிரி பெண் பிள்ளைகள் இருந்தால் ரொம்ப கவனமா வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா வளர்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு ரெண்டு பெண் பிள்ளை இருக்குதோ அவங்களை ஒழுங்கான முறையில் கல்யாணம் முடிக்கிறது, நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அவங்க கணவர்கிட்ட அடுத்தவர்கிட்ட ஒப்படைக்கிறாரோ, நாளைக்கு மறுமை நாளில் அந்த பெண் பிள்ளைகள் நரகத்தில் தடுக்கும் பெற்றோர்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கு நரகத்திலிருந்து தடுக்கும் திரைகளாக அவர்கள் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ், இப்போ நம்முடைய பிள்ளைகள் நமக்கு நரகத்திலிருந்து தடுக்கும் திரைகளாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துஆ செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் இங்கேயும் சரி நாளையும் சரி ஜீனத் அலங்காரமாக இருக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளாக சாலிஹான குழந்தைகளாக மார்க்கத்தை அறிந்து அவருடைய வாழ்க்கையில நெறிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையில அமுல்படுத்தக்கூடிய குழந்தைகளாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என் குழந்தைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெகு சீக்கிரத்திலே குழந்தையை அல்லாஹ் கொடுப்பானாக. யாரெல்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்து நேர்வழிக்காக போராடியும் கூட அந்த பிள்ளைகள் சரியாக வரவில்லையோ திருந்தவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் மனமாற்றத்தை ஏற்படுத்தி நேரான பாதையில் கொண்டு வரக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறியதோடு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.